감사합니다. 잘했습니다. 사랑해요. When our youngest daughter returned home,
எங்கள் இளைய மகள் பள்ளிக்கூடத்திற்கு முதல் நாள் போயிட்டு வீட்டிற்கு திரும்பி பின்னர் பள்ளிக்கூடம் எப்படி இருந்தது என நான் அவளிடம் கேட்டேன். நன்றாய் இருந்தது என அவள் பதிலளித்தாள். அடுத்த நாள் காலை பள்ளிக்கூடம் செல்ல நான் அவளை எழுப்பிய போது கைகளை முடக்கிக் கொண்டு உறுதியாக அவள் சொன்னாள், ஏற்கனவே நான் பள்ளிக்கூடத்திற்கு போனேனே, பள்ளிக்கூடத்திற்கு செல்வது ஒரு முறை செயல் அல்ல. ஆனால் அநேக ஆண்டுகளாக வாரத்திற்கு 5 நாட்கள் பள்ளிக்கூடத்திற்கு போக அவள் எதிர்பார்க்கப்படுகிறாள் என அவளுக்கு சொல்ல நான் ஆயத்தப்படுத்தவில்லை. அவளுக்கு எடுத்துக்கூறவுமில்லை. ஆயுதப்படுத்துதலின் கொள்கையை நாம் கருத்தில் கொள்ளும் போது பின்வரும் காட்சியை என்னுடன் கற்பனை செய்யுங்கள். நீங்கள் ஆலயத்தின் செலஸ்டியல் அறையில் அமர்ந்திருக்கிறீர்கள். அங்கே காலத்திற்கும் நித்தியத்திற்கும் திருமணமாக இருக்கிற காத்திருக்கும் போது அநேக மணப்பெண்களும் மணன்மகன்களும் பயபக்தியாக உள்ளும் வெளியையும் நடத்தி செல்லப்படுகிறார்கள். தன்னுடைய இனிய துணையுடன் கைகோர்த்து கொண்டு ஒரு மணப்பெண் செலஸ்டியல் அறைக்குள் நுழைகிறாள். அவள் ஒரு எளிய ஆனால் அழகான ஆலய உடையை அணிந்து கொண்டு அவளுடைய முகத்தில் ஒரு அடக்கமான சமாதானமான அன்பான புன்னையுடன் இருந்தாள். அவள் நன்றாக அணைந்திருந்தாள். ஆனால் கவர்ச்சிகரமாயில்லை. அவள் தன் நம் இருக்கையில் அமர்ந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள். பின்னர் திடீரென உணர்ச்சி வசப்பட்டாள். அவள் இருந்த இடத்திற்காகவும் அவளுக்காக காத்திருக்கும் பரிசுத்த நியமத்திற்கும் அவளுடைய அன்பான துணைக்காகவும் அவளுக்கு இருந்த பயத்திற்கு பக்கத்திற்காகவும் அவளுக்கு அழுகை வந்தது என தோன்றியது. ஒரு அன்பான நித்திய துணையுடன் ஒரு நித்திய பயணத்தை ஆரம்பிக்க ஆயத்தமாயிருக்க கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க நான் எவ்வளவு நன்றோளாய் இருக்க வேண்டும் என அவள் நினைத்திருந்ததாக தோன்றியது. ஒரு நிகழ்ச்சியை விட மிக அதிகமாக அவள் ஆயுதப்பட்டிருக்கிறாள் என தோன்றியது. நான் ஆலயத்திற்கு நுழையும் போது சமாதானமான அன்பான ஆவி அங்கே வாசம் செய்கிறது. உணர்த்துதலையும் வெளிப்பாட்டையும் வாழ்க்கையின் உபவத்திலும் சமாளிக்கும் ஆற்றலையும் ஆலயத்தில் நாம் பெறுகிறோம் என எங்களுடைய அன்பான இளம்பிராயத்து பேத்தி சமீபத்தில் என்னுடைய தலையணையில் விட்டு வைத்திருந்த குறிப்பின் ஒரு பகுதி செல்கிறது. அவள் எழுதியது சரிதான். ஆலய ஞானஸ்தானங்கள் மற்றும் திடப்படுத்தல்களை செய்ய அளவுடைய குடும்பத்தினரின் பெயர்களை எடுப்பதில் தொடர்ந்து அவள் பங்கேற்கும் ஆலயத்தை பற்றி அவள் கற்றுக்கொள்ளுதல் கூடுதலான ஆலய நியமங்களையும் உடன்படிக்கைகளையும் அவளுக்கு திரைக்கு மறுபுறத்தில் இருக்கும் ஆசீர்வாதங்களையும் பெற அவளை ஆயுதப்படுத்தும். மக்களுக்காக ஆலயங்கள் ஆயுதப்படுத்தும் பொழுது ஆலயத்திற்காக மக்கள் தங்களை ஆயுதப்படுத்த வேண்டும் என மூப்பர் ரசல் எம் நெல்சன் போதித்தார். மார்மன் புத்தகத்தில் மரோனை தலைவனை பற்றி நான் மீண்டும் படித்துக் கொண்டிருந்த போது பயமுறுத்துகிற லாமனரின் சேனையை சமாளிக்க அவனுடைய கவனமாக ஆயத்தம் மரோனின் நிறைவேற்றுதலில் மிகப்பெரியதென எனக்கு நினைவூட்டியது. இதோ மிகவும் ஆச்சரியப்படும்படியாக அவருக்குள்ளேயே என்றும் அறியப்பட்டிராத வண்ணம் ஆயுதப்பட்டிருக்கிறார்கள் என்றளவுக்கு அவன் தன் மக்களை ஆயுதப்படுத்தினான் என படிக்கிறோம். என்றும் அறியப்பட்டிராத வண்ணம் ஆயுதப்பட்டிருந்தார்கள் என்ற வாக்கியம் உண்மையிலேயே எனது கவனத்தை ஈர்ந்தது. பரிசுத்த ஆலய ஆசீர்வதற்காக நாம் எவ்வாறு சிறப்பாக ஆயுதப்படுகிறோம்? மேலும் சகல காரியங்களிலும் ஒரு மாதிரியை மீண்டும் நாம் உங்களுக்கு கொடுப்பேன் என கர்த்தர் போதித்தார். நாம் சிறப்பாக ஆயுதப்பட நமக்குதவ ஒரு வேத மாதிரியை கருத்தில் கொள்வோம். எதிரியை சந்தித்த மரோனியின் ஆயத்தம் சீரான உண்மையுள்ள சிரத்தையும் எடுக்க வைத்தது. இதுவே இந்த மாதிரிக்கு தேவையாய் இருக்கிறது. 5 புத்தியுள்ள கன்னிகைகளையும் 5 புத்தியில்லாத கன்னிகைகளையும் பற்றி இரட்சகர் கூறிய அழகான உவமைகளில் நம்மை ஒருபோதும் கலைப்படமிருந்தால் தோன்றியதில்லை. நமது இரட்சகரின் 2வது வருகைக்காக ஆயுதப்படுத்தலை பற்றி இந்த உவமை குறிப்பிட்டாலும் நன்றாக ஆயுதப்பட்டுகளுக்காக ஒரு ஆவிக்குரிய விருந்துக்கும் இது ஒப்பிடப்படலாம். மேத்தியு 25 நாம் படிக்கிறோம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களுக்கும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதமதித்த போது அவர்களுக்கு எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சத்தம் உண்டாயிற்று. அப்போது அந்த கன்னியில் எல்லோரும் எழுதியிருந்து தங்களுடைய தீவட்டிகளை ஆயுதப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தமாக, அப்படி இல்லை, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களுக்கும் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்கி போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்களே அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த புத்தியில்லாதவர்களுக்காக துக்கப்பட, குறிப்பாக இலகிய மனம் கொண்டவர்களுக்கு மத்தியில் யாரும் இருக்கிறார்கள் என நான் நினைக்கவில்லை. யாவருமே சந்தோஷமாயிருக்கும்படியாக உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியாதா என நம்மில் சிலர் மற்ற கண்ணிகளிடத்து சொல்ல விரும்பலாம். ஆனால் அதை பற்றி சிந்தியுங்கள். இது இரட்சகர் சொன்ன ஒரு கதை. அவரே அவர்களில் 5 பேரை புத்தியுள்ளவர்கள் என்றும் 5 பேரை புத்தி இல்லாதவர்கள் என்றும் அழைக்கிறார். ஆலய ஆயுதத்திற்காக ஒரு மாதிரியாக இந்த ஊமையை நாம் கருத்தில் கொள்ளும் போது, ஆவிக்குரிய ஆயுதத்திற்கான எண்ணெயை பகிர்ந்து கொள்ள முடியாது என்று போதித்த பிற்கால தீர்க்கதரிசி இருந்து வார்த்தைகளை கருத்தில் கொள்ளும் புத்தியிலே கண்ணிகள் தங்களுடைய பண்ணையை ஏன் புத்தி இல்லாத கண்ணிகளை தீவட்டில் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை என்பதை ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பல் தெளிவுபடுத்தினார். திருவிருந்து கூட்டங்களுக்கு போகுதல் பல ஆண்டுகளில் துளி துளியாக நமது தீவட்டிக்கு எண்ணெயை சேர்க்கிறது. உபவாசம், குடும்ப ஜபம், வீட்டு போதகம் சரீர பசியை கட்டுப்படுத்துகிறது. சுவிசேஷத்தை பிரசங்கித்தல், வேதங்கள் படித்தல், அர்ப்பணியின் கீழ்ப்படிதலின் ஒவ்வொரு செயலிலும் நமது சேமிப்பில் ஒரு துளியை சேர்க்கிறது. இரத்தத்தின் செயல்கள், காணிக்கைகள் செலுத்துதல், தசம பாகம், கற்பட விதமான சிந்தனைகள் மற்றும் நடத்தைகள் போன்ற இவைகளும் நடுவிரவில் எண்ணெய் ஊற்ற நம்மால் முடிகிறது, வழிவகுக்கிறது. நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பரிசுத்த நியமங்களை பெற நமது ஆயுதத்தில் நாம் எவ்வாறு அதிக சிரத்தையா இருக்க முடியும் என நாம் நினைக்கும் போது, துளி துளியாக நமக்குதவ ஆயுதத்தின் மாதிரியை உங்களால் பார்க்க முடிகிறதா? நமது ஆயுதத்தின் தீவட்டிகளும் விலை மதிப்பற்ற ஆவிக்குரிய துளிகளை சேர்க்க என்ன பிற சிறிய எளிய காரியங்களை செய்ய முடியும்? தனிப்பட்ட தகுதி ஆலயத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஒரு அத்தியாவசியமான தேவன் என மூப்பர் ரிச்சர்ட் ஜி ஸ்காட் சொன்னதிலிருந்து நாம கற்றுக்கொள்ளலாம். ஒரு சீரான போதகரின் போதனையில் மையப்படுத்துகிற தேர்ந்தெடுப்புகளின் வாழ்க்கையில் இருந்து தகுதியான குணங்கள் வெளிவருகின்றன. சீரான என்ற வார்த்தை எனக்கு பிடிக்கும். சீராயிருப்பது என்பது அசையாமல் நிலையாய் சாத்திருத்தல் என்பதாகும். தகுதியின் கொள்கைக்கு என்ன ஒரு மகத்தான விளக்கம். பரிசுத்தத்தில் வீடு மட்டுமே ஆலயப்படுத்த ஒப்பிட முடியும் என வேதகாமம் அதிகாரத்தில் நாம் நினைவுபடுத்துகிறோம். அந்த விளக்கத்திற்கு நமது வீடுகள் அல்லது அடுக்குமாடி வீடுகள் பொருத்தமாயிருக்கிறதா? எங்களுடைய தொகுதியில் உள்ள ஒரு அன்பான இளம் பெண் சமீபத்தில் எங்கள் வீட்டிற்கு வந்தார். அவருடைய சகோதரன் அப்போதுதான் அவருடைய ஊழியத்தை முடித்து வந்திருந்தான் என்பதை தெரிந்திருந்ததில் சகோதரன் திரும்பி வந்து எப்படி இருக்கிறார் என அவரிடம் நான் கேட்டேன். சந்தோஷமாக இருக்கிறது, ஆனால் இசையை நிறுத்த முடியுமா என அவ்வப்போது கேட்கிறான் என அவர் சொன்னார். அது மோசமான இசையாய் இருக்கவில்லை என அவர் சொன்னார். அவ்வப்போது நம்மை பரிசோதித்துக் கொள்வதும் பின்னர் பரிசுத்த ஆவியை உணர நாம் ஆயுதப்படுத்துகிற பரிசுத்த ஆவி வரவேற்கப்படுகிற இடங்களை நமது வீடுகளில் இருக்கின்றனவா என நிச்சயப்படுத்திக் கொள்வது தகுதியாயிருந்தாலாகும். கர்த்தரின் ஆலயத்தில் நாம் பிரவேசிக்கும் போது வீட்டில் இருப்பதாக உணர நாம் ஆயுதப்படுத்துகிறோம். ஆலயத்தில் தகுதியுள்ளவர்களும் நுழைவதற்கும் ஆலய உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும் நம்மையே நாம் ஆயுதப்படுத்தும் போது பன்மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம் மீது அருளுவார். என்னுடைய நல்ல தோழியான போனி ஆஸ்கர் சென் சமீபத்தில் ஒரு வேத சுவசனத்தை முற்றிலும் மாற்றி சொன்ன போது அவர் சொன்னார், அதிகம் கேட்பவனுக்கும் அதிகம் கொடுக்கப்படும். அதை அப்படியே நான் ஒப்புக்கொண்டேன். ஏனெனில் நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காகவே நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். அந்த ஆசீர்வாதங்களுக்கு தகுதியுள்ளவர்களுக்கு ஒரு உயர்ந்தரம் தேவை இருப்பதால் ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஆலயம் கர்த்தரின் வீடாயிருந்தாலும் பிரவசத்திற்கான தாங்கள் வராமல் ஏற்படுத்தப்படுகிறது. அவருடைய விருந்தாளியாக ஒருவர் பிரவசிக்கிறார். ஆலய சிபாரசு ஒன்றை வைத்திருப்பது ஒரு விலை மதிக்க முடியாத சிலாக்கியமாகவும் தேவனுக்கு அவருடைய தீர்க்க தரிசிகளும் கீழ்ப்படுதலுக்கும் ஒரு உறுதியான அடையாளமாய் இருக்கிறது. பிற ஓட்டப்பந்தய வீரர்கள் மற்றும் கல்விமான்கள் ஆயுதத்திற்கு மணிக்கணக்கில், நாட்கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் கூட செலவழிக்கிறார்கள். உச்சத்தில் வருவதற்கு ஆயுதத்தின் அன்றாட துளி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அப்படியே செலஸ்டியல் ராஜ்யத்தில் மேன்மையடைதலுக்காக தகுதியுள்ளவர்களாக விரும்புகிறார்கள். ஒவ்வொரு நாளும் துளி துளியாகவும் கீழ்ப்படிதலின் குணத்தை பழக்கப்படுவதால் வருகிற ஒரு உயர்தரமான கீழ்ப்படிதலின் தரத்தில் வாழ எதிர்படுகிறார்கள். இந்த சிறிய எளிய காரியங்களை செய்வதில் நமது ஆவிக்குரிய தீவட்டிகளுக்கு துளி துளியாக சேர்க்கும் போது நாம் சீராகவும் சிரத்தையாகவும் எண்ணெய் சேர்க்கிறோம். ஆச்சரியமாக ஆயுதத்தில் நமது தீவட்டிகளை திரிசரிசப்பட்டு எரிய வைக்கிறோம். ஒரு ஆலய சிபாரிசுக்காக அவர்கள் வரும்போது அவர்கள் அந்த அறையை ஒளிவிட செய்கிறார்கள் என்கிறார்கள். அவர்கள் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க ஆயுதப்பட்டிருக்கிறார்களோ தகுதியுள்ளவர்களாக என ஏறக்குறைய கூறிவிடுகிறார் என பிணைய தலைவரான எனது கணவர் சமீபத்தில் குறிப்பிட்டார். கர்த்தரின் ஆலயத்தின் வாசற்படியில் பிரவேசிக்கிற சகல ஜனங்களுக்கும் உண்மையில் அவர்கள் வளரவும் பரிசுத்தாவின் ஒரு பரிபூர்ண பெற்றுக் கொள்ளும்படியாகவும் அவசிய காரியங்களை ஒன்றையும் வெற்றுக்கொள்ள ஆயுதப்படுத்தமாயிருக்கும்படியாகவும் நமது வல்லமை உணர்த்ததாக கர்ட்லாண்ட் ஆலயத்தின் பிரதிஷ்டை ஜபத்தில் தீர்க்கதர்சி ஸ்மித் கர்த்தரை கேட்கிறாள். ஆலயத்திற்கு போகிற நமக்கு ஒரு முறை நிகழ்ச்சியை விட அதிகப்படியாயிருப்பதே எனது ஜெபம். இரட்சப்பின் நியமத்தை தகுதியுள்ளவர்களும் பெறவும் அதற்கு சம்பந்தப்பட்ட உடன்படிக்கைகளை முழுமனதோடு கை கொள்ளவும் நம்மை ஆயுதப்படுத்துவோமாக. நாம் அப்படி செய்யும் போது பரிசுத்த ஆவியின் ஒரு பரிவாரணத்தை பெற்றுக்கொள்ள வாக்களிக்கப்படுகிற ஆசீர்வாதங்களையும் நமது வீடுகளிலும் நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தரின் வல்லமையை பெற்றுக்கொள்ளவும் நாம் தகுதி உள்ளவராகலாம் என நான் அறிவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.